வந்தடைகிறது.
வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சங்கம் வானொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திருக்குறள் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்திலிருந்து. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? இதை கலைஞர் எப்படி விளக்கிறார்னா, விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா? அதே அதிகாரத்திலிருந்து மற்றொரு குறள். இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். இதையே கலைஞர் எப்படி சொல்றார்னா, விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம். தெரிந்த பாடல் தெரியாத தகவல். படம் முள்ளும் மலரும். படத்தை இயக்கியவர் மகேந்திரன் அவர்கள். பாடலுக்கு வரிகள் எழுதியவர் பஞ்சு அருணாசலம். இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடலை பாடியவர் ஜென்சி அம்மா. இந்த பாட்டில் மகேந்திரன், ராஜா, ஜென்சி, ஷோபா, பாலு மகேந்திரா, பஞ்சு அருணாசலம் இவங்க எல்லாரும் இணைந்து ஒரு ராக ராஜாங்கமே நடத்தியிருக்காங்க. ராஜாவோட மெட்ட புகழ்றதா, ஜென்சி அம்மாவின் குரலை புகழ்வதா, பஞ்சுவின் வரிகளை புகழ்வதா, பாலுவின் ஒளிப்பதுவை புகழ்வதா, ஷோபாவின் முகபாவங்களை புகழ்வதா, இயக்கிய மகேந்திரனை புகழ்வதா? இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜலதரங்க இசையோட பாட்டு ஆரம்பிக்கும். அந்த துள்ளலான ஜலதரங்க இசையும் வெள்ளந்தியான ஷோபாவின் முகபாவங்களும் அப்படியே நம்மள கனவுலகத்துக்கு இந்த பாட்டு நம்மள எடுத்துட்டு போயிடும். மகேந்திரன் இயக்கத்தில் வந்த அத்தனை நடிகைகளுமே அவங்களுடைய இயல்பான, எந்த விதமான மேக்கப்பும் இல்லாத இயல்பான முகபாவத்திலையும் அவங்களுடைய நடிப்புனாலையும் மிக மிக உயரத்துக்கு போனவங்கள மிக முக்கியமானவங்க ஷோபா. அதுவும் இந்த படத்துல பாச மலருக்கு அப்புறமா, சிவாஜி சாவித்திரிக்கு அப்புறமா இந்த படத்தை தான் ஒரு அண்ணன் தங்கை பாசத்துக்காக எடுத்து சொல்லக்கூடிய படமா இருக்கும். ரஜினிகாந்தும் ஷோபாவும் அவ்வளவு அற்புதமா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஷோபாவின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ன்னு சொன்னா இதை நம்ம சொல்லலாம். அடி பெண்ணே, அவ்வளோ ஒரு அருமையான முகபாவங்கள், வெறுமன கண்ணை மேல தூக்குறது கூட அவ்வளோ அழகான ஒளிப்பதிவு. உங்களுக்காக இன்று முள்ளு மலரும் படத்திலிருந்து அடி பெண்ணே பாடல் கேட்டு ரசிக்கலாமா?
அன்பு தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முத்தமிழ் சங்க வானொலி நிகழ்ச்சியின் கதை நேரம். கதையின் தலைப்பு எது வெற்றி. வெற்றி பெறுவது என்பது வேறு, பிறரை தோற்கடிப்பது என்பது வேறு. இதற்கிடையில் உள்ள வித்தியாசத்தை பலர் உணர்வதில்லை. பிறரை தோற்கடிப்பது சுலபம், ஆனால் நாம் வெற்றி பெறுவது என்பது கடினமான காரியம். இந்த இரண்டையும் ஒன்றாக குழப்பிக் கொண்டவர்கள் பலர். இன்றைக்கு நம்முடைய அரசியல்வாதிகள் பலர் பிறரை தோற்கடித்த விஷயத்தை, பிறரது தோல்வியை தங்கள் வெற்றி விழாவாக கொண்டாடுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. நாம் அறிவாளியாவது என்பது வேறு, பிறரை முட்டாளாக்குவது என்பது வேறு. இரண்டும் ஒன்றாகி விட முடியுமா? எத்தனை பேரை வேண்டுமானாலும் நாம் சுலபமாக முட்டாளாக்கி விட முடியும், ஆனால் நாம் அறிவாளியாவது சுலபமான காரியம் இல்லை. முயற்சி, திறமை, இப்படி எவ்வளவோ அதற்கு தேவை. உதாரணமாக, பள்ளிக்கூடத்தில் படிக்கும் 10 வயது பெண் தன் 35 வயது அப்பாவிடம் வந்து நின்றாள். விழிகளை அகல விரித்தபடி அப்பாவிடம் ஒரு புதிர் போட்டாள். அப்பா, ஒரு குட்டி குரங்கு தனியா மரத்துல உட்கார்ந்துருக்கு. அந்த மரத்துக்கு கிழத்து திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சு. காட்டாத்து வெள்ளம், திருமண பக்கம்லாம் ஓடுது. அந்த குட்டி குரங்குக்கு நீந்த தெரியாது. பயங்கர வெள்ளம் கிழ, அது எப்படி தப்பிக்கும் சொல்லு என்று அப்பாவை அசர வைத்தாள் மகள். அரை மணி நேரம் மாறி மாறி யோசித்த அப்பா முடிவில் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். அந்த குட்டி குரங்கு எப்படி தப்பிக்கும் தெரியலையே, நீயே சொல்லு என்றார். ஆ, இவ்வளவு பெரிய குரங்கு உனக்கே தெரியல, அந்த குட்டி குரங்குக்கு மட்டும் எப்படி தெரியும் என்று கையை அப்பா முகத்துக்கு நேரே ஆட்டி விட்டு சிட்டாய் பிறந்தாள் அந்த சின்ன பெண். அவளிடத்திலும் கேள்விக்கு விடையில்லை. ஆனால் அப்பாவை குரங்கு என்று கேலி செய்ய முட்டாளாக்க அரை மணி நேரம் செலவிட்டாள் அந்த சின்ன பெண். இன்றைக்கும் இந்த சிறுபிள்ளைத்தனமான செயல்கள் தான் எங்கும் நடக்கிறது. பிறரை வாய்மூடச் செய்வது, செயலிழக்க செய்வது, தோற்று போகச் செய்வது, ஆள விடாமல் தடுப்பது, முன்னேற முடியாதபடி முதுகை முறிப்பது, இப்படி பிறரை தோற்கடிப்பதை தம்முடைய வெற்றியாக கருதுகிறார்கள். இந்த தவறுதலான எண்ணத்திலிருந்து தயவு செய்து நாம் வெளியே வர வேண்டும். பிறரை தோற்கடிப்பது லட்சியமல்ல, நமது வெற்றியே நமது குறிக்கோள் என்கிற தெளிவு இருக்க வேண்டும். நாம் வெற்றி பெற்றால் நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள். பிறரை தோற்கடித்தால் நாம் ஒரு நிரந்தர எதிரியை ஏற்படுத்திக் கொள்கிறோம். நாம் யாரை தோற்கடித்தாலும் அவர் நம்மை தோற்கடிக்கவே தமது எஞ்சிய காலம் முழுவதையும் செலவிடுகிறார். பிறரை தோற்கடிப்பது நமது நோக்கமல்ல என்பதை இன்னொரு கோணத்தில் இப்படியும் பார்க்கலாம். ஒரு குழந்தையுடன் கடை வீதிக்கு போகிறாள் அம்மா. அங்கு ஏதோ ஒரு தின்பண்டம் வேண்டும் என்று குழந்தை அழுதது. வாங்கி தராமல் அம்மா பிடிவாதமாக வந்துவிட்டாள். குழந்தை முகம் வாடிவிட்டது. உடனே அம்மாவுக்கு மனம் கேட்கவில்லை. மீண்டும் கடை வீதிக்கு போய் குழந்தை கேட்ட தின்பண்டத்தை வாங்கி வந்து குழந்தைக்கு கொடுக்கிறாள். அப்போது சில குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாங்கிக் கொள்ளும், சில குழந்தைகளோ வம்பு செய்யும், தூக்கி எறியும். அது கேட்ட போது கிடைக்காததால் கிடைக்கிற போது வேண்டியதில்லை என்று புறக்கணிக்கும். அம்மா கெஞ்சுவாள், தனக்கு தராமல் துன்புறுத்திய தாயை பழிவாங்கும் நோக்கில் தின்னாமல் துன்புறுத்தும் பிள்ளைகளும் உண்டு. நாம எந்த வகை யோசித்ததுண்டா? கேட்டது கிடைப்பது வெற்றி. கொஞ்சம் முன்ன பின்னாக கிடைத்தாலும் வெற்றி வெற்றிதான். ஆனால் அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாதபடி சிறுபிள்ளைத்தனமான அகங்காரத்தால் பிறரை தோற்கடிப்பவர்களும் உண்டு. வளர்ந்த பிறகும் இந்த குணம் பலரை விடுவதில்லை. கணவனிடம் புடவை கேட்பார்கள். முதலில் மறுத்துவிட்டு பிறகு மனம் மாறி கணவன் வாங்கி கொடுத்தால் எனக்கு ஒன்று வேண்டாம் என்று பிடிவாதமாக மறுத்து விடுவார்கள். அவனை மனம் நோகச் செய்து தோற்கடிப்பதில் அலாதியான மகிழ்ச்சி அடைவார்கள். நாம் நோக்கத்தில் தெளிவாக இருந்தால் இந்த தவறு நடக்காது. வாழ்க்கையில் நமது வெற்றிதான் முக்கியம். பிறரை தோற்கடிப்பது வெற்றியல்ல என்கிற துல்லியமான வேறுபாட்டை புரிந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் என்கிறார் கதையின் ஆசிரியர் சொல்வேந்தர் ஐயா சுகி சிவமாமர்கள்.
எழுத்தாளர் சிவசங்கரி அம்மாவுக்கு 2026 பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே மிக உயரிய 4 விருதுகளில் ஒன்றாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருது பெறும் தமிழகத்தை சேர்ந்த முதல் பெண் எழுத்தாளர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் சிவசங்கரி. இலக்கியத்தில் சிவசங்கரியின் அளப்பரிய பங்களிப்பை போற்றும் வகையில் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கெல்லாம் மணிமகுடமாக திகழ்கிறது பத்மஸ்ரீ விருது. 150 மேற்பட்ட சிறுகதைகள், 35 நாவல்கள், 13 பயண கட்டுரை தொகுப்புகள், 7 கட்டுரை தொகுப்புகள், 2 வாழ்க்கை சரித்திரங்கள் போன்ற பல படைப்புகளை எழுதியிருக்கிறார். 3 தலைமுறையினரின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை விவரிக்கும் இவரது பாலங்கள் நாவல் கஸ்தூரி சீனிவாசன் அறக்கட்டளையின் விருதை பெற்றது. வார இதழ் ஒன்று இவர் எழுதி வாசகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்ற சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்ற சுய முன்னேற்ற கட்டுரை ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் பரிசை பெற்றது. இவரது வேறில்லா மரங்கள் நாவல் கொல்கத்தாவின் பாரதிய பாஷா பரிஷத் அமைப்பின் விருதை பெற்றது. தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை வாசகர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இவர் எழுதிய சூரிய வம்சம் நூலுக்கு 2023 சரஸ்வதி சம்மன் விருது கிடைத்தது. இப்படி ஏராளமான விருதுகளுக்கும் பட்டங்களுக்கும் சொந்தக்காரர் சிவசங்கரி. தன் எழுத்துக்கள் மூலம் சமூகத்தில் நிலவி வரும் பல்வேறு பிரச்சனைகளை உள்ளம் உருகும் வகையில் எடுத்துரைப்பதில் வல்லவர். ஒரு மனிதனின் கதை, அவன் போன்ற நாவல்களின் மூலம் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், மதுவுக்கு அடிமையானவர்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். 47 நாட்கள், கருணை கொலை, நண்டு, எதற்காக, திரிவேணி சங்கமம், வானத்து நிலா, நான் நானாக, மலையின் அடுத்த பக்கம் போன்ற இவரது நாவல்கள் வாசகர்கள் மத்தியில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவை. இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி ஆகியோரை நேரில் சந்தித்து பேட்டி கண்டது மட்டுமில்லாமல் ராஜீவ்காந்தியுடன் 2 முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு அவரை பேட்டி எடுக்கும் வாய்ப்பும் பெற்றவர் சிவசங்கரி. அமெரிக்காவில் உள்ள உலகின் மிகப்பெரிய நூலகமான லைப்ரரி ஆஃப் காங்கிரஸால் உருவாக்கப்பட்ட கால பெட்டகத்தில் டைம் கேப்சியூல் சிவசங்கரின் குரல் இடம்பெற்றிருக்கிறது. அவரது பாலங்கள் நாவலில் இருந்து ஒரு அத்தியாயத்தை அவரது குரலிலேயே படிக்க சொல்லி அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் 500 வருடங்களுக்கு சிவசங்கரின் குரல் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். இது போன்ற சிறப்பு எத்தனை எழுத்தாளர்களுக்கு கிடைக்கும்? சிவசங்கரிக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் இது. இந்த பத்மஸ்ரீ விருது அதற்கு மணிமகுடம் வைத்தார் போல.
தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித் தந்த வானம் தந்தை அல்லவா.
நாகேஷ பத்தி நம்ம எத்தனை பதிவுகள் இதுவரைக்கும் சொல்லியிருந்தா கூட எப்பவுமே அவரை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய நினைவு நாள் இந்த மாசம். தமிழ் திரையுலகில் நகைச்சுவை என்பதையும் தாண்டி உடல் மொழி மற்றும் உணர்ச்சிகரமான நடிப்பால் ஒரு சகாப்தத்தையே உருவாக்கியவர் நாகேஷ். அவரை பற்றி இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் எவ்வளவெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நம்பவே முடியாத அளவுக்கு அவ்வளவு திறமையான ஆள். நாகேஷ் ஒரு தமிழ் நடிகர் மட்டுமல்ல, இந்திய திரையுலகமே வியந்து பார்த்த கலைஞர். அனுபவி ராஜா அனுபவி படத்தின் இந்தி மறுவாக்கத்தில் நாகேஷின் பாத்திரத்தில் நடித்த புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் மஹ்மூத் நாகேஷின் காலில் விழுந்து வணங்கினார். தலைவானருக்கு பிறகு தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த கலைஞன் நாகேஷ் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இவர் ஏற்று நடித்த சவாலான கதாபாத்திரங்கள் சர்வர் சுந்தரம். காமெடியனாக புகழ் பெற்றிருந்த நாகேஷை வைத்து மெல்லிய சோகம் இழையோடும் சர்வசுந்தரம் நாடகத்தை கே பி உருவாக்கிய போது இருவருக்குமே தயக்கம் இருந்தது. ஆனால் அந்த பாத்திரம் நாகேஷை ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் அடையாளப்படுத்தியது. நீர்க்குமிழி சங்கிலி தொடராக புகைப்பிடிப்பதன் விளைவை சொன்ன இந்த படத்தில் நாகேஷின் நடிப்பு இன்றும் ஒரு பாட புத்தகம். வெள்ளி விழா படத்தின் போது ஏற்பட்ட சிறு மனத்தாங்களால் இருவரும் சில காலம் பிரிந்திருந்தனர். ஆனால் கே பி அவர்களுக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்த போது ஓடி வந்த அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னவர் நாகேஷ். சிகரெட்டையும் நாகேஷையும் பிரிந்திருந்த காலகட்டம் அது என்று கே பி இதனை நெகிழ்வுடன் குறிப்பிடுவார். அந்த டைமிங் சென்ஸ், நாகேஷின் நகைச்சுவை என்பது ஸ்கிரிப்டில் இருப்பதை விட அவர் ஸ்பாட்டில் செய்யும் மேஜிக் தான் அதிகம். பூவா தலையா படத்தில் ரிக்ஷாக்காரனாக நடித்த போது தரையை தொட்டு கும்பிட்டுட்டு இதுக்கு மேல கும்பிட முடியாது, தர வந்துருச்சு என்று அவர் சொன்ன அந்த நக்கல் அவருக்கே உரித்தான டைமிங். இன்று வரை அந்த வேகமும் விவேகமும் வேறு எவருக்கும் கைவரவில்லை. விருதுகளை தாண்டிய விஸ்வரூபம், அரசின் உயரிய விருதுகள் அவரை தேடி வராதது அவருக்கு இழப்பல்ல, அந்த விருதுகளுக்கே அது அவமானம் என்பதுதான் நிதர்சனம். நாகேஷ் இல்லை என்ற எண்ணமே திரைத்துறையில் ஒரு தனிமை உணர்வை ஏற்படுத்துகிறது. அவர் மறைந்தாலும் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ற பாடலை போலவே அவர் விட்டு சென்ற கலைப்பதிவுகள் என்றென்றும் நம் நெஞ்சில் நிலைத்திருக்கும். கமலஹாசனுடைய ஆபீஸ் ரூம்ல ஒரே ஒருத்தரின் புகைப்படம் மட்டும்தான் இருக்கும்னு கவிஞர் வாலி ஒருத்தரா சொல்லியிருக்காரு. அந்த நடிகர் யாருன்னா அவர் கமலஹாசனுக்கு உயிர், அவர் வேறு யாரும் இல்ல. பல் துறை வித்தகர் நாகேஷ் தான். கமலுக்கு நாகேஷ் தான் ஏனோ பிரியம் அதிகம். நாகேஷ் போல தன்னால நடிக்க முடியுமான்லாம் அவர் கேட்டுக்கிட்டது உண்டு. பாலச்சந்தருக்கு கமல்ன்ற நடிகர் கிடைக்கும் முன்பே கிடைத்த கமல் தான் நாகேஷ். அதனாலேயே நாகேஷுக்காக கே பி எழுதிய படங்கள் பல வெற்றிகளை பெற்றன. கமல் கூட இந்த கடைகளில் நாம் நடிக்கவில்லையே என்று ஏங்கியதுண்டு. அப்படித்தான் பிற்காலத்தில் மகளிர் மட்டும் படத்தில் நாகேஷ் ஏற்ற டெட்பாடி பாத்திரத்தை கமல் அதன் ரீமேக்கில் நடித்து பார்த்தார். அப்ப முற்காலத்தில் நாகேஷ் நடித்த அனுபவி ராஜா அனுபவி இரட்டை பாத்திரங்களை மலையாளத்தில் ஆனந்தம் பரமானந்தம் என்ற படத்தில் கமல் தான் ஏற்று நடித்து பார்த்து கொண்டார். நாகேஷின் தர்மி பாத்திரத்தை வேறு யாராவது நடிக்க முடியுமா? அப்படி ஒரு நடிகரை சொல்ல முடியுமா? எதிர்நீச்சல் மாடிப்படி மாது வேறு யார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் வெற்றி பெற்றிருக்குமா? அதே கண்கள் படத்தின் அந்த வீட்டு ஓனர் டென் காமெடிக்காகத்தானே அவ்வை சண்முகின் முதலியார் மாமி காமெடி. காதலிக்க நேரமில்லை செல்லப்பா போல இப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸியோ டாக்டர் கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டு இருக்காரு. நாகேஷ் கொஞ்சம் வயசான பிறகு அவர் இடத்த சுருள்ராஜை ஆக்கிரமிச்சுட்டு போது தனக்கு காமெடி வாய்ப்பு இனி வராதுன்னு உணர்ந்துகிட்டாரு. அதனால கேரக்டர் ஆர்டிஸ்டா மாற முயற்சிகளை மேற்கொண்டார். எங்கள் வாத்தியார் போன்ற சீரியஸ் படங்களில் நடித்தாலும் பெரிய பேசக்கூடிய பாத்திரங்கள் வரல. 80 முதல் 90 வரை அவர் தடுமாறிய போது கமல்தான் அவர் அழைச்சி நல்ல கதாபாத்திரங்களை தந்தார். அதுக்கு பிறகுதான் நாகேஷுக்கு அழகான பாத்திரங்கள் அமைந்தன. வசூல் ராஜா படத்தின் அந்த இன்னசென்ஸ் தந்தையாக வேறு யார் நடிக்க கூடும்? ப்ரொஃபசர் ராவாக அவர் வரும் நம்மவர் பாத்திரமும் அவரது பாலச்சந்தர் பரிணாமம் தானே. மைக்கேல் மதன காமராஜனின் அவினாசியின் தடுமாற்றம் தவிப்பு நாகேஷ் அல்லாது யார் செய்ய முடியும்? அபூர்வ சகோதரிகளின் வில்லன்கள் நாசர் டெல்லி கணேஷ் நாகேஷ் எல்லோரும் அதற்கு பிந்திய கமல் படங்களில் காமெடி செய்தனர். அவ்வை சண்முகின் ஜோசப் மேக்கப் மேன் பாத்திரம் சட்டன பாலச்சந்தரின் தில்லுமுல்லுவில் ரஜினிக்கு மீசை ஐடியா கொடுத்த நாகேஷ் போல டிட்டோவாக அமைந்திருப்பதுதான் கே பி கமல் நாகேஷ் இந்த மூன்று பேரின் கூட்டணி. கமலின் ஃபாதர் ஃபிகராக நாகேஷ் இருந்ததாலோ என்னவோ கடைசியாக கமலுக்கு அப்பாவாக தசாவதாரம் படத்தில் நடித்துவிட்டு மறைந்து போனார். கமலின் அறையில் ஒரே ஒருவரின் படம் மட்டும் இருக்கும், அது நாகேஷின் படம் என்று. அற்புதமாக கிடைக்க முடியாத கலைஞனை கௌரவிக்க எண்ணற்ற கதாபாத்திரங்களை தந்ததோடு அவன் படத்தை மட்டும் அலுவலகத்தில் வைப்பதை விட வேறு என்ன பெரிதாக செய்துவிட முடியும்? கமல் நாகேஷ் திரும்ப வாய்க்காத ஜோடி. வரும் பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றது. இன்று என்னுடன் கதை நேரத்தை பகிர்ந்து கொண்ட சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி உங்களது விமர்சனத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் பல நல்ல நிகழ்ச்சிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்னபூரணி கல்யாண சுந்தரம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாரக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாரக்கட்டும். உறவுக்கும் நீலாவுக்கும் தோடிக்கட்டும், மாறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாரக்கட்டும்.
Do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do-do Access radio every way you want it on planetaudio.org.nz.
நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நம்ம ஊரு செழிக்க வேணும், புத்த மழை பெய்ய வேணும்.
வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 7:35 கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பில் செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள்.
தமிழ நாடு செழிக்க வேணாம்.
ஜன்மபூமி எக்ஸத் ஸ்ரீலங்கா சங்கமின் லோபுரா விசிறி சிட்டின ஸ்ரீலாங்கிக சன்னான்கே ரசவிந்தினே சதா மௌபிமே காலீன மேன்ம ஐதிஹாசிக தொரத்துரு ரசபார கீதத் குவாந்திரி நாட்டி சா வெனத் விசேஷாங்கா திரகின பிளானட் எஃப்எம் 104.6 குவான் தரங்கோஸ்ஸே சேம பதாதாவுக்கம் ராத்திரி 8:15 குவனிட்டும் சுவன ரசமாஞ்சு சாவ தென் ஒபட சத்யாக் முழுல்லேம் www.planetaudio.org.nz வெப் அடவிஹரா மீட்டு சவந்திய ஹேக்கி பிளானட் எஃப்எம் 104.6 ஓசே சேம் பதாதாவுக்கம் ராத்திரி 8:15 எக்ஸத் ஸ்ரீலங்கா சங்கமி அனுகிரகாயின் ஜன்மபூமி.
There are Citizens Advice Bureau.